டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு பாகம் 5. நீதிபதி: மிஸ்டர் கணேஷ், யுவர் பாயிண்ட் இஸ் வெல் டேக்கன். அதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். யூ மே ப்ரொசீட். கணேஷ் சற்று ஆச்சரியத்துடன் அவரை பார்க்க, நான் சொன்னேனா இல்லையா என்றார் டாக்டர்.
என்ன சொன்னீங்க?
இல்லை, எங்களுக்குள்ள. கணேஷ்: யுவர் ஆர்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனித்து எனக்கு சரியான தகவல் கொண்டு வாங்க நீங்கள் என் நண்பர்கிட்ட சொன்னீங்க.
அப்படியா? நாகராஜன் தகவல் வச்சுருக்கீங்களா?
யுவர் ஆனர், எங்களுக்கு இன்னும் சமயம் வேணும்.
அப்படின்னா அப்புறம் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யுங்க.
சரி
கணேஷ், யூ மே ப்ரொசீட். சற்று சோர்ந்து போய் யா கலீக் வசந்த் தொடர்வார். வசந்த் எழுந்து,
டாக்டர் பாலகிருஷ்ணன், உங்கள் சர்வீஸில் எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க?
திஸ் இஸ் ரெடிக்குலஸ் யுவர் ஆனர்.
அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். டாக்டர் பாலகிருஷ்ணன், உங்களுக்கு துரைசாமிங்கிறவரோட கேஸ் ஞாபகம் இருக்கா?
ஐ அப்ஜெக்ட்.
சஸ்டெயின்ட். மிஸ் பிரேமலதான் ஒரு 15 வயசு பொண்ணு, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் செப்டம்பர் 10 10:30 மணிக்கு செத்து போனது உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன்.
வாட் எவர் ஃபார்?
சிமிலர் கேஸ் யுவர் ஆனர், சிமிலர் சர்க்கம்ஸ்டான்சஸ்.
வாட்ஸ் த ரெலவன்ஸ்
யுவர் ஆனர்? ஆஸ்பத்திரி, அதுவும் சர்க்கார் ஆஸ்பத்திரி, ஒரு பெரிய சாகரம். அதில் நடக்கிற எல்லா காரியங்களும் சிகிச்சைகளும் வெற்றி பெறுறதில்லை. எத்தனையோ பேர் ஆப்ரேஷன்கள்லாம் மருந்து ரியாக்ஷன்லேயும் மண்டையை போட்டுறாங்க. அப்படி எல்லா கேஸுக்கும் அதுக்கு ஒரு விதத்தில் பொறுப்பாக உள்ள டாக்டர்களை தண்டிக்கிறதுனா நாட்டில் டாக்டரே எல்லாம் போயிடுவாங்க. ஆக்ட்ஸ் டன் இன் குட் ஃபேத்னு ஒரு சித்தாந்தமே இருக்கிறதால நான் மன்னிக்கணும் யுவர் ஆனர், இது டிஃபென்ஸ் தரப்பில் கடைசி சொற்பொழிவாக நான் கேட்க விரும்புகிறேன்.
இல்லை, எனக்கு இந்த பிரேமலதா கேஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு அனுபவிச்சா போதும்.
இது எந்த விதத்தில் டாக்டர் நரேந்திரன் கேஸுக்கு?
சார், நீங்கள் இருங்க, பெரியவர் அவர் சொல்லட்டும், ரூலிங் அவர் தரணும்.
அவங்க எல்லாருமே உண்டு தானே என்றார் டாக்டர்.
என்ன சொன்னீங்க யுவர் ஆனர்?
டாக்டர் நரேந்திரன் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நம்புகிறேன்.
ஷியர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்.
நான் கேட்கல. டாக்டர், வில் யூ ப்ளீஸ் ரிப்பீட் வாட் யூ ஜஸ்ட் சேட் நவ்?
ஒன்றும் இல்லை. டாக்டர் பாலகிருஷ்ணன், ஒவ்வொரு வாரமும் இந்த கேஸ்களை விவாதிக்கிறதுக்கு எல்லா பிரிவில் இருந்தும் எல்லா டாக்டர்களும் கலந்து கொள்கிற கூட்டம் இருக்கும் இல்லையா?
ஆமாம்.
அந்த கூட்டங்களில் முந்தின வார தப்புகளை எல்லாம் அலசுவாங்க இல்லையா?
ஆமாம். சில கேஸ்களில் ஹியூமன் எரர் என்று சொல்கிறாங்களே, அம்மாதிரி நடக்கிறதில்ல.
சிறும்பாலும்
புரியலை.
சில கேஸ்களில் மனித தப்புகள் ஏற்படலாம்ல.
எங்கள் மருத்துவ முறைகள் அவ்வளவு துல்லியமானது. இந்த மாதிரி தப்புகள் ரொம்ப அபூர்வம்.
பிரேமலதா கேஸ் எப்படி ஒன்றா?
பிரேமலதா கேஸ் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு பொறுத்தது.
ஒரு இளம் பெண்ணு, ஒரு 15, எங்கிட்ட கேஸ் ஷீட்டுகளுடைய ஃபோட்டோ ஸ்டாப் காப்பி இருக்குது, பார்க்குறீங்களா? உங்கள் கழுத்து கூட இருக்குது.
இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது?
8 சில்லறைக்கு.
யுவர் ஆனர், வி ஹாவ் டு கோ த்ரூ ஆல் திஸ்.
யுவர் ஆனர், நீங்கள் இதை நீங்கள் அட்மிட் பண்ணி ஆகணும். டாக்டர் பாலகிருஷ்ணன் ட்ரீட் பண்ண இந்த கேஸில் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. ஏன் இறக்கணும்?
கிழமா? இல்லை, 15 வயசு பிஞ்சு, ஹார்ட்டில் சீரியஸ் ட்ரபுள்னு ஹிஸ்ட்ரியெல்லாம் கேஸில் கேஸ் ஷீட்டில் இருக்கு. டாக்டர் அவர்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கார்?
இன்டைஜஷன், அஜீரணம். அதுக்காக கெலூசில் கொடுத்துருக்காரு.
நெக்லிஜென்ஸ், ஷியர் நெக்லிஜென்ஸ் அண்ட் இக்னரன்ஸ்.
ரேடியாலஜிலாம் அண்ட் இசிஜி ரிப்போர்ட் எதுலேயும் அது தெரியல.
இங்கிலீஷில் குழப்பம் பாருங்கள். இந்த கேஸ் ஷீட்டில் டாக்டர் நரேந்திரன் எழுதியிருக்கிறதையும் படிக்கிறேன்.
மை காட், ஹவு குட் எனி ஒன் மிஸ் திஸ் மர்மர் இன் த ஹார்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸ்டெத்தோஸ்கோப்பை சரியாக பிடிச்சிட்டு இருந்தால் அவள் இதயம் ஓலமிட்டுறதை கவனிச்சிருக்கலாம். உடனே எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டிய கேஸை அந்த கடைசி தங்க கணங்கள் விரயமாக்கி தப்பாக டயக்னோஸ் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. கூனில் நிற்க வேண்டியவங்க மாறி போயிருக்காங்க சார். பாலகிருஷ்ணன்னா அங்கே இருக்கணும்.
மிஸ்டர் வசந்த், நீங்கள் வழக்கினுடைய ஆதாரமான நோக்கங்கள்லிருந்து வேற எங்கேயோ போகிறீங்க. வழக்கு டாக்டர் நரேந்திரன் குற்றவாளியா இல்லையா, அவர் அந்த காரியங்களை செஞ்சாரா, அதுக்கு அவர் எவ்வளவு தூரம் பொறுப்பு, இதை பற்றி தான் நாம் கவலைப்படணும்.
தவறு செய்கிறது, அதுவும் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் சகஜம் நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த உதாரணம் டாக்டர் பாலகிருஷ்ணன் குற்றவாளி கூண்டில் நின்றுக்கிட்டு இருந்தால் எடுத்துக்க வேண்டிய நியாயம்.
இல்லை, ரொம்ப காலம் விரயம் பண்ணுறீங்க மிஸ்டர் வசந்த். குறுக்கு விசாரணையை கேஸுக்கு உட்பட்டு வச்சுக்கோங்க.
டாக்டர், இன்டர்ப்ரான்னு ஒரு மருந்தை பற்றி சொன்னீங்களே, அதை பற்றி சில கேள்வியை கேட்கலாம்ல?
கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்.
இந்த இன்டர்ப்ரான்ங்கிறத ஒரு புது கண்டுபிடிப்பு இல்லையா?
இருக்கலாம், ஆனால் அது இன்னும் சரியாக பரிசோதித்து நிரூபிக்கப்படலை.
உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், நான் ஞாபகப்படுத்தட்டுமா? அதெல்லாம் தேவையில்லை மிஸ்டர் வசந்த், இந்த கேஸில் அது தோல்வி அடைஞ்சிருக்கிறதுன்னு தான் முக்கியம். ஒரு டோஸ் இன்டர்ஃப்ரான் என்ன விலை தெரியுமா டாக்டர்?
தெரியாது, ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தின்னு மட்டும் தெரியும்.
அவ்வளோ விலை உயர்ந்த மருந்தை டாக்டர் நரேந்திரன் அமெரிக்காவிலேருந்து தன் நண்பர்களுக்கு எழுதி வரவழைச்சது தெரியுமா உங்களுக்கு?
நண்பர் ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறார்னே தெரியலையே.
மிஸ்டர் வசந்த், என்ன தான் சொல்ல விரும்புகிறீங்க? அந்த மருந்து யாரை குணப்படுத்தினால் என்ன, எத்தனை விலையாக இருந்தால் என்ன, இந்த கேஸில் காலை வாரெடுத்து இல்லையா?
ஒரு ஆனர், நான் காட்ட விரும்புகிறது சொல்ல விரும்புகிறது எல்லாம் ஒரே ஒரு.
நீங்கள் காட்ட விரும்புகிறதெல்லாம் நல்லா எனக்கு தெரியுது, சுற்றி வளைக்காமல் நேராக கேளுங்க.
ஆல்ரைட்,
நேராகவே கேட்குறேன். டாக்டர் பாலகிருஷ்ணன், இந்த கேஸை போலீஸ் எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தீங்க?
மை காட்
மிஸ்டர் வசந்த், திஸ் இஸ் த லிமிட். ஐ ஆம் சாரி. உட்காருகிறான். மிஸ்டர் கணேஷ், உங்கள் ஜூனியர்கிட்ட வார்ன் பண்ணி வைங்க, இனிமேல் இந்த மாதிரி சிறுவிளைத்தனமான கேள்விகள்லாம் டாலரேட் பண்ண மாட்டேன்.
ஐ சட் சாரி.
வசந்த், ப்ளீஸ் கீப் குவைட். த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். எல்லோரும் கலைந்து செல்கிறார்கள். வசந்த் கலைந்து உட்கார்ந்திருக்க, மற்றவர்கள் எழுந்து செல்ல டாக்டர் நரேந்திரன் அவர்கள் அருகில் வருகிறார். இன்டர்ஃப்ரானை பற்றி எங்கே படித்த?
எங்கேயோ படித்தேன் பாஸ். ஜட்ஜை பார்த்தீங்களா? ஒரு கேள்வியாவது உருப்படியாக கேட்க விட்டார பாருங்கள். இந்த மனுஷன் உயிரை விட்டு அமெரிக்காவில் இருந்து வந்து அந்த மருந்தை வரவழைச்சி கொடுத்துருக்காருடா. அத்தனுடைய நோக்கம் சிகிச்சையை தவிர வேறு எதாவது இருக்க முடியும்னு ஸ்தாபிக்க விரும்புனா பேச விட்டா தானே? கேஸ் அதில் தான் தொங்குது.
எதில்
டாக்டர்? நீங்கள் செஞ்சதில் எதுவும் தப்பே இல்லை. ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த். நீங்கள் வேணும்னா அந்த பையனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்தீங்க, குணமாயிட்டு நின்றுட்டு தானே? அதில் ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு விடுதலை பண்ணாமல்
ஐயா வரீங்களா?
வரேன்ப்பா. நேற்றுக்கு சொன்ன மருந்தை கொடுத்து பார்த்தியா?
கொடுத்தேங்க, தேவையில்லைங்க.
வசந்தும் கணேஷும் மேடையின் முன்பகுதிக்கு வருகிறார்கள். கணேஷின் அலுவலக அறைக்கு களைத்து போய் வசந்த் உட்கார. சரியான இழுபறி. எல்லாரும் எதிர்கட்சி, ஜட்ஜு, டிஃபெண்டன்ட் உட்பட. கணேஷ், அந்த பொண்ணு மஞ்சுளாவை வர சொல்லியா?
சொல்லியிருக்கேன் பாஸ். அது ஒன்று தான் நம்ம துருப்பு சீட்டு. அப்புறம் அந்த பையன் அப்பாவையும் வர சொல்லியிருக்கேன். அவரும் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறேன்னு இருக்காரு. பார்க்கலாம் பாஸ். இந்த கேஸை எப்படி அணுகிறதுன்னு நம்ம இன்னும் பிடிபடலன்னு நினைக்கிறேன்.
உள்ளே இளவழகன் அறிவிப்பின்றி நுழைகிறார். நுழைந்து கணேஷ் வசந்த் இருவரையும் கடையில் வாங்க வேண்டிய பொருளை பார்ப்பது போல் பார்க்கிறார். அவருக்கு 35 வயது இருக்கும். படிய வாரிவிட்ட தலைமையில் லேசாக வெளிநாட்டு வெயில் கண்ணாடி, தழைய தழைய சரிகை வேஷ்டி, மெலிதான உள்ளே பனியன் தெரியும் சட்டை, கட்டைக்குரல், அடிக்கடி சிரிப்பு, கைவிரல்களில் நிறைய அனாவசிய மோதிரங்கள்.
வசந்த், அண்ணா நம்ம தெரிந்த சென்ட் கடையே வருதாண்ணே.
நாடு வாழ்க.
வாழ்க. தாங்கள்?
என் பேர் இளவழகன். கேள்விப்பட்டதில்லை?
அடா, நீங்களா? அது கேள்விப்பட்டதே இல்லையே.
ராத்திரி பிராந்தி சாப்பிட்டது கொஞ்சம் அஜீரணம்.
கொஞ்சம் பழைய சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இளவழகன் நாற்காலியில் சுதந்திரமாக உட்கார்ந்து கொண்டு விலை உயர்ந்து நீட்டமான சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு,
சிகரெட்?
நோ தேங்க்ஸ், நான் இந்த பிராண்டு குடிக்கிறதில்ல.
கணேஷ், நீங்கள்? வேண்டாம், சொல்லுங்கள்.
ஏன் எங்களை எதுக்காக பார்க்க வந்தீங்க?
நீங்கள் இந்த வழக்கை நடத்துகிற விதத்தை பாராட்டுறதுக்கு. பிச்சு உதறீங்க டாக்டர் பாலகிருஷ்ணனை. அவர் சும்மா வேத்து வேத்து விடுறாரு, ஆனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிறதேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம எச்சம் இல்லை அவர்கிட்ட சொல்கிறாரு. ஏண்டா இளவு?
எச்சம் யார்?
எனது? நம்ம எச்சமை தெரியாதா? என்ன நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க?
எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எச்சம் ஹெட்மாஸ்டர்.
எச்சம் சொன்னார், இளகா நீ போய் இந்த சின்ன பையங்க ரெண்டு பேரையும் பேத்தை மாற்றிட்டு வந்துருன்னு. ஏய் ராஜி.
உள்ளே ஒருவன் நுழைந்து கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை வைக்கிறான்.
எடுத்துக்குங்க, தித்திப்பாக இருக்கும்.
இவ்வளோ பழம் சாப்பிட்டா பேதி பிடுங்கிருங்க.
அட, நீயே எல்லாத்தையும் சாப்பிட போறியா? பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு? வீடுங்களுக்கும் கொஞ்சம் கூட. இதை பார் கணேஷ். எத்தனை?
எனது? எத்தனை?
அட, புரியாத மாதிரி பேசுகிறிய. விளையாட்டு பிள்ளைங்கப்பா.
கூட என்ன சார் விளையாட முடியும்? வாஸ், அவர் என்ன கேட்குறாருன்னா நமக்கு எத்தனை கொடுத்தா அந்த கேஸை விட்டுருவோன்னு. அப்படி தானே இளவழகன்?
அப்படித்தான். துடியார பையனை பாரி வசந்த், நீ துடியார பையன்.
என்ன குடிப்பீங்க?
கேளுங்க.
அண்ணா நகரில் அல்லது கருணாநிதி நகரில் ஒரு சைட்டு.
வீடாகவே கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் பாஸ் இருக்காரு, அவருக்கு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட்டு. அதுக்கு என்ன, நம்ம விகேடி கிட்ட சொன்னால் போச்சு. இரு வசந்த், மிஸ்டர் இளவரங்கன், உங்களுக்கு இந்த கேஸில் என்ன இன்ட்ரெஸ்ட்? அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து, எச்எம் பர்சனலாக இதில் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த நரேந்திரன் இருக்காருங்க பாருங்கள், ரொம்ப அகராதி பிடிச்ச ஆள். ஒரு முறை எச்எம் கட்சிக்காரங்க தொல்லை தாங்காமல் நிம்மதியார் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துடலாம்னு ஸ்பெஷல் வார்டில் ரூமில் இருந்திருக்காரு. இது போய் பார்த்து எச்எம் கிட்ட, யார்கிட்ட, எச்எம் கிட்ட, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டான். எச்எம் நான் யார் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. உங்கள் தாத்தா வந்தாலும் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் நிமிஷம் தங்கக்கூடாதுன்னு எனவோ அவன் அப்போ விட்டு ஆஸ்பத்திரி மாதிரி பேசியிருக்கான். அவர் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் போயிட்டார். பெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவர் டைரக்டர்கிட்ட சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளே ஆளை மாற்றுங்கடான்னு சொல்லிட்டார். ஆனால் எச்சம், அது போதாது, அந்த ஆளை ஒழிச்சு கட்டுங்கடா, டைரக்டர் என்ன ஆனாலும் சரி நின்றுட்டார். அப்புறம் பாலகிருஷ்ணன் எச்எம்முக்கு உறவு வேறு. எச்எம் தீர்மானித்தா பெரியவர் கூட மறுசல் சொல்ல மாட்டார். அவர்கிட்ட அவ்வளவு பயம், ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறினவங்க. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வாதினாடினாலும் பிரயோஜனம் இல்லை. நீ தீர்ப்பு நமக்குத்தான் சாதகமாக வரப்போகுது. ஏங்க அப்படின்னா எங்கிட்ட எதுக்கு வரீங்க? சாதமாக்கிற வழிகளில் இது ஒன்று தான். உங்களை கேட்டு நீங்கள் ஒப்புத்துக்கிட்டிங்கன்னா காரியம் சீப்பாக போச்சு. இல்லை வேறு உசந்த வழிகளை பார்க்கணும். வேறு வழினா? வேறு வழி பலதும் இருக்குது. நாங்கள் மறுத்த அடுத்தது ஜட்ஜை பார்ப்பீங்களா? அதுக்கு தேவையில்லாமே பண்ணத்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒன்று செய்ய வேண்டாம், அது போதும். நாகராஜன் சொன்னார், பயங்க ரெண்டு பேரும் தூள் கிளப்புறாங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை கணேஷு. ஏதோ மெப்புக்கு கேஸ் நடத்தி முடிச்சுருங்க, அது போதும். இப்போ நீங்கள் ஜெயிச்சா கூட என்ன ஆக போகுது? அப்பீல் பண்ணுவோம். கேஸ் பெண்டிங்காக இருக்கிற வரைக்கும் டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணி இழுக்க அடிச்சிட்டா போகுது. அப்படியே அப்பீல் இல்லைனாலும் டாக்டரை மாற்றி எங்கேயாவது தைக்க போடுறது நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் தோல்வி தான். எதுக்காக மன்னாடணும்? தோத்த கேஸ் இது, பேசாமல் சட்டுப்புட்டுன்னு முடிக்கிற வேண்டியது தானே. உங்களுக்கு அண்ணா நகரில் சைட்டாக வேணுமா இல்லை கட்டின வீடாக இருந்தால் பரவாயில்லையா? ஒரு கிரவுண்ட் சைட் கிடச்சா போதும். கேஷாக எவ்வளவு வேணும்? இடுப்பிலிருந்து எடுக்கிறார். கெட் அவுட். யார், என்னையா? ஒன்றை தாண்டா, ஆட்டு மொழி அழகா. என்ன நினச்சிட்ருக்கேங்களா, கடையில் வாங்குற பண்டமா, ஒரு பாக்கெட் சிகரெட் மாதிரியா, இல்லை 30 பைசா கொடுத்து வாங்குறேன்? வசந்த், அவரோட என்ன பேச்சு? வெளியில் அனுப்பு. வெளியில் போகிறியா? வேண்டாம் தம்பி, பின்னால் துன்பப்படுவீங்க. வந்த மகாலட்சுமியை விரட்டாதீங்க. எந்திரிய, எச்எம் யார், எப்படிப்பட்டவர்னு தெரியாது உங்களுக்கு? தெரிய வேண்டாம். போ, உன் மாதிரி வெத்து குண்டங்களை வச்சுருக்காரு, அதுலேருந்தே தெரியுது. போயானா? சரி, என்னதான் கடைசி ஆஃபர் சொல். ஒயிட்டில் வேணும்னா கூட ஏற்பாடு செய்யலாம். 1.5 ரூபா வரையிலும் போகலாம். அறக்கட்டளை இருக்குது. சரிதான், போய தோக்க போகிறீங்க தம்பி, எல்லாத்தையும் இழக்க போகிறீங்க. கோர்ட்டில் எழுந்துக்கணும், பரவாயில்ல. இளவழகன் எழுந்து வேட்டியை சரியாக கட்டிக்கொண்டு மற்றொரு சிகரெட்டை அணைத்து விட்டு அவர்களை நிதானமாக பார்த்து வசீரகமாக சிரித்து, வைத்தியக்கார பிள்ளைகப்பா, நீங்கள் வரட்டுமா? வராதிங்க. அவன் புன்னகை மாறாமல் ஏதோ நல்ல ஹாஸ்யத்தை கேட்டது போல செல்லும்போது உள்ளே மஞ்சுளாவும் சிறுவனின் தந்தையும் வருகிறார்கள். அவர்களை பார்த்துவிட்டு, குறிப்பாக மஞ்சுளாவை ஊடுருவி பார்த்துவிட்டு செல்கிறான். பாஸ், இவன் ஜட்ஜையும் வில பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு அது சாத்தியம்னு தோடலை. இன்னும் அவங்க இண்டிபெண்டாக இருக்காங்க, இவங்க கட்சி கொஞ்சம் ஆட்டம் கண்டுருக்கு. நாம் சாட்சிகளை போட்டு கொடாயறதில் ஜன்னி கண்டுருச்சு. வாங்க வாங்க சார்.
இப்போ வந்தது யார்? அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
அவரை நீங்கள் எங்கே வேணாமல் பார்க்கலாம்.
பேர்?
அரசியல்.
சரி
சரி சரி, மஞ்சுளா, நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
இருக்கு சார்.
நாளைக்கு கோர்ட்டில் வந்து பேபேன்னு உளராடாதீங்க. கேட்குற கேள்விக்கு தெளிவாக நிறுத்தி நிதானமாக பதில் சொல்லுங்கள். குறுக்கு விசாரணை கொஞ்சம் காட்டமாக இருக்கும். நாகராஜன் கண்டபடி கேட்பார், கோபமே படாதீங்க. அவர் பொய்யா கேட்குறதுக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு பதில் சொல்லுங்கள். பயப்படாதீங்க, அடகாக்குறோம், அப்ஜெக்ஷன் பண்ணி தள்ளிடுறோம். பாஸ், டாக்டர் நரேந்திரன் ஆரம்பத்தில் சொன்னதில் விஷயம் இருக்குது, பெரிய சங்கதிகள்லாம் இருக்குது பின்னால் இருக்குது. தட் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். பார்த்துடலாம் வசந்த், ஜுடிஷரி இண்டிபெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. டாக்டர் ரொம்ப நல்லவர் சார். வாங்க உட்காருங்க. நீங்கள் தான் தந்தையாரா? நீங்களும் நம்ம கட்சி தானே?
அப்போ நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணுமா சார்?
ஆமாம், பயப்படாத, காலையில் 10 மணிக்கு இங்கே வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்மாஷிங்காக புடவை கட்டின்னு வராதிங்க, கொஞ்சம் சோபராக வாங்க, லிப்ஸ்டிக் எதுவும் வேண்டாம்.
சரி சார், நான் வரேன்.
போகிறாள். நானும் வரட்டுமா? எனக்கும் நாளைக்குத்தானே இறங்க இறங்க அவங்க கூட பேசுகிறோம். உங்கள் மகன் இறந்து போகிறதில்ல நாங்கள் வருத்தப்படுறோம். நடந்தது என்னங்கிறத விவரமாக சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியும்னு பார்க்கலாம். உங்களுக்கு டாக்டரோட நேர்மையில் சந்தேகம் இல்லையே?
இல்லவே இல்லை சார். அவர் தன்னாலான முடிஞ்சதை எல்லாம் செஞ்சார். எப்படிப்பட்ட பெரிய மனிதனாக தெரியுமா அவர்?
உங்கள் பையனுக்கு என்ன நடந்தது?
அவனுக்கு 9 வயசு சார். அப்போ எனக்கு 2 பசங்க சார். மூத்தவன் இப்போ +2 படிச்சுட்ருக்கான். இவன் லேட்டாக பிறந்தான். ஆரம்பத்தில் அவன் கொஞ்சம் வித்தியாசமான குழந்தைன்னு தெரியல, பியூனியாக தான் இருந்தான். 5 வயசில் வித்தியாசம் ஆரம்பித்தது. 6 மாதத்துலேயே இது சாதாரண குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு.
பின்னால் ஒளிபெற ஒரு உபாத்தியாயர் கரும்பலகையின் அருகில் நின்று கொண்டு கண்ணாடியை தாழ்த்தி, உபாத்தியாயர்
ரவி இங்கே வா, 8x8 எவ்வளோ எழுது பார்க்கலாம்ண்ணா கண்ணா.
8x8 இஸ் 64x8x512x4096x8.
ஏய் ஏய் என்னடா அது?
ஏன் சார் தப்பா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கட்டுமா?
அதுக்கு ஸ்கொயர் ரூட்டா? இதெல்லாம் எங்கடா படித்த?
எங்கள் அண்ணா புஸ்தகத்தில் இருந்து சார்.
உங்கள் அண்ணா எத்தனாவது?
10th standard சார்.
அந்த புத்தகத்தெல்லாம் நீ படிக்கிறீ, அதிக பிரசங்கி.
புரியுது சார்.
வாத்தியார் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எங்களுக்கு முதல்ல புரியலை.
ஓய் உமா பையன் என்னால் சொல்லி கொடுக்க முடியாது. பெரிய பெரிய புத்தகத்தை எல்லாம் அறகுறையாக படிச்சுட்டு வந்து அதிக பிரசங்கித்தனமாக உளறின்னு இருக்கான். எனக்கு கணக்கு சொல்லி தரான் ஓய். நாளையிலேருந்து இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். இவனுக்கு இதுதான் எல்லாம் தெரியுமே.
ஏய் இங்கே வாடா. ரவி பயந்து கொண்டே இருட்டிலிருந்து வெளி வருகிறான்.
என்னப்பா
வாத்தியார் சொல்கிறது நிஜமா?
அது வந்துப்பா அண்ணா புஸ்தகத்தில் படித்தேன். அதை
வாடா இங்கே சார். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன்.
கண்டிச்சு வைங்க.
ஏய் என் பெல்ட்டை எடுத்துகிட்டு வா. இருளில் அவர் ரவியை அடிக்க, ஏண்டா வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நீ?
அடிக்காதப்பா அடிக்காதப்பா.
பாமரத்தனமாக அடித்தேன். எங்கள் வீட்டில் என் கூட ஒரு சைல்டு ப்ராடஜி இருக்காங்கிறத புரிஞ்சிக்காமல் அடித்தேன். என்னை போல் ஒரு ஜடம் யாராவது இருப்பாங்களா சார்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுடைய மகிமை எனக்கு புரிய ஆரம்பித்தது. திடீர்னு வீட்டுக்குள்ளே எதையாவது புதுசாக கொண்டு வருவான். காட்சி மாறுகிறது. ரவி ஒரு பொம்மைக்காரை தானாக இயங்க வைத்து கொண்டிருக்க,
என்னடா அது? ரிமோட் கண்ட்ரோல்ப்பா. இதில் இருந்து சிக்னல் போகிறது காருக்கு. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? நானே செஞ்சேன்ப்பா. ரவி இங்கே வா.
ஆமாம்.
ஏன்னா குழந்தை ஒரு மாதிரி நோஞ்சானா இருக்கானே, கண்ணில் உசிர வச்சுண்டு. ரவி வாட்டர்பெரிஸ் காம்போர்ட் சாப்பிட்றியா? ரிவர்ஸ் போக மாட்டேங்குது காரு. தூக்கத்துலேயே என்னென்னமோ பேத்துறான், அதுவும் இங்கிலீஷில். விச்சுளி மாதிரி இருந்துட்டு என்னென்னமோ கண்ணா பின்னா புஸ்தகமெல்லாம் படிக்கிறான். இவன் வயசு பசங்கள்லாம் அம்பளி மாமா கல்கண்டு படிக்கிறப்போ இவன் படிக்கிற புஸ்தகத்தை பாருங்கோ பாருங்களேன்.
என்னடா புஸ்தகம் காட்டு. பூலியன் அல்ஜிப்ரா. ஏண்டா எதுக்கடா இந்த தலைவலையெல்லாம் உனக்கு?
உடம்புல ரத்தமே இல்லை பாருங்க, சோகை பிடிச்ச மாதிரி இருக்கான். அடிக்கடி ஜுரம் வருது. இப்படி படித்தா ரத்தத்தை எல்லாம் படிப்பு உறிஞ்சிடுறது.
மாதவராவ் கிட்ட காட்டினியா?
அப்பா அந்த டாக்டருக்கு அனீமியா ஸ்பெல்லிங் தெரியலப்பா. ரத்த சோகைன்னு சொன்னார். டானிக் எழுதி கொடுத்துருக்காரு. அது எங்கேயாவது சாப்பிட்டா தானே? அதில் 18% ஆல்கஹால்ப்பா. சாயங்காலமான தவறாமல் ஜுரம் அடிக்கிறது. காற்றால் சரி போய்டுறதேம்மா. உடம்புல தெர்மோஸ்டாட் மெக்கானிசம் சரியாக வேலை செய்யலை போல் இருக்கு. ஃபீட் பாம் மெக்கானிசத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை பாருங்கோ இப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் சரியில்லை. மற்ற குழந்தைகளை போல இல்லை. டிவி பார்க்க மாட்டேங்கிறான். வேஸ்ட் ஆஃப் டைம். ஹேபிட் ஃபார்மிங். பொம்மை புஸ்தகம்லாம் குழந்தைகளும் படிக்கிறது. இவன் படிக்க மாட்டானோ? அமர் சித்திர கதை ஐத்து. அம்மா நான் லைஃப்பில் மொத்தம் எத்தனை செகண்டு தெரியுமா? வேத நூல் பிராயம் பார்த்தீங்களா? இந்த குழந்தை சரியாக இல்லை. நல்லா டாக்டர்கிட்ட காட்டி ஆகணும்.
எல்லாம் கொஞ்ச நாள் சரியாக போயிடும்.
எல்லாம் கொஞ்ச நாளில் முத்தி போயிடும்.
அவள் தொல்லை தாங்க முடியாமல் தான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். டாக்டர் நரேந்திரங்கிட்ட தெரிஞ்சவர் மூலமாக. டாக்டர் நரேந்திரன் அறையில் செல்ல காட்சி டாக்டர் அவரை பரிசோதிக்க பார்க்கும் கட்டத்தில் தொடர்கிறது. அனிமிக்கத்தான் இருக்கான். சாயங்காலம் ஜுரம் வர்றப்போ தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தீங்களா?
பார்த்தோம். 99.34 இருந்தது டாக்டர். இதெல்லாம் ஒரு ஜுரமா டாக்டர்? அனிமிக் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நீ தான் சொல்ல.
ANAEMIC
மேஜை மேலே இருக்கும் கேசட் டேப் ரெக்கார்டரை தட்டுகிறான். அதில் கர்நாடக சங்கீதம் புல்லாங்குழல் ஆலாபனை கேட்கிறது.
ரஞ்சனி ராகம்.
ஏ ரவி இருங்க, எப்படிப்பா உனக்கு ராகம் தெரியும்?
கேட்டு கேட்டு பழக்கம். ரஞ்சனிக்கு ஆரோகணத்தில் நிஷாதம் கிடையாது, அவரோகணத்தில் உண்டு. சரிகசான்னு முடியும். ஹரிபிரசாத் சௌரசியாக கேட்டிருக்கீங்களா டாக்டர்?
ரவி உனக்கு எல்லா ராகமும் தெரியுமா? பிபரே ராமரசம் என்ன ராகம்?
ஆஹிர் பை ரவி. ரைட்
ரைட் ரவி. எப்போவது உனக்கு ஐக்யூ டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா?
நானே ஒரு தடவை பார்த்துட்டேன். 190 வர்றது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் 220 தாண்டலாம் டாக்டர். இப்போ பாருங்கோ, லேசாக ஜுரம் இருக்கும், 99.3 இருக்கும். என்னுடைய தெர்மோஸ்டாட் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன்.
இருக்கலாம் ரவி, எதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம்.
என்ன டாக்டர், செல் கவுண்ட்டா?
எல்லாத்தையும் பார்த்துடலாமே.
அப்பா, நம்ம ரத்தத்தில் ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் எத்தனை ரெட் செல்ஸ் தெரியுமா? 40 லட்சத்திலிருந்து 60 லட்சம். ஒயிட் செல்ஸ் 4000 10000 வரைக்கும். சரிதானே டாக்டர்?
ஆ, இப்படித்தான் எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன். நீயே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டுன்னு பேசுவான். அப்படி இல்லை சுவாமி, இந்த பையன் ஒரு ப்ராடஜி. ஆனால் சில சிம்டம்ஸ் தான். கதை தொடரும்.